உயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருமே. ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கப்பா, ஒருத்தரும் பாக்குறாங்க இல்லையா ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஐயா ஒருத்தர் உன்னை பார்க்கலையா, தேவன் உன்னை பார்க்கிறார் ஐயா. ஒருத்தர் உன்னை கவனிக்கலையா, ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. உயவனே அடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருமே. பெருமையான பாட்டிரம் காணும் பாற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாட்டேரமா வணைந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வித பாட்டேரமாய் வணைந்து கொள்ளுமே. வெளை போகாத பாட்டிரம் வேறும்புவாரில்லையே, வேலையல்லாதும் கேருபயா உகந்ததாக்கிடுமே. யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாட்டிடுமே, உடைந்த என்னையும் உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருங்கய்யா. சொல்லுங்கய்யா என்ன பாருமாண்டவரே, என்னை பாருமையா, என்னை பாருமாண்டவரே. ஒருவரும் பார்க்கிறார்கள் அம்மா, என்னை பாரு மாண்டவர. அல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் விரும்புவார் இல்லையே ராஜா. உலகமெங்களை மறந்து விடுகிறது அப்பா, நம்பினவர்கள் எங்களை மறந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் மாற்றம் எங்களை மறக்கலை ஆண்டவரே, எந்த காலத்தில் எங்களை மறக்கலை ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எங்களை மறக்கலை ஆண்டவரே. உலகம் நேரத்துக்கு நேரம் திரும்புகிறது, ஓ இருதயங்கள் தளம்புகிறது, ஆனால் நீங்களோ எங்களை மறக்கல்ல ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் எங்களை நிலை நிறுத்துகிறீர்களே, உங்கள் கிருபையினால் எங்களை நிறுத்துகிறீர்களே, திரும்பவும் திரும்பவும் எங்களை நிறுத்துகிறீர்களே ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை விரும்புவார் இல்லையப்பா, ஆனால் நீங்களோ எங்களை நேசிக்கிற ஆண்டவர் அப்பா. ஆனால் நீங்களோ எங்களை நேசிக்கிற ஆண்டவர் ஆண்டவர். கழுதைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைந்த என்னையும் கொண்டனுக்கே உடமையாக்கிடுமே. நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுடைய கர்த்தாவே, உடைய இன்ப பிரசன்னத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம், உடைய வழிநடத்தலுக்கு ஆய் ஸ்தோத்திரம். எங்களை வணைந்து கொள்வீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
திருப்பி வாசிங்க.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என் நினைவுகள்
உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் நினைவுகள் அல்லப்பா. அடுத்தது வாசிங்க.
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர்
உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ரெண்டு காரியம் இருக்கிறது. என்ன? ஒன்று, நீங்க நினைக்கிற நினைவுகள் அது என்ன நினைவுகள் அல்ல. அடுத்தது, உங்கள் வழிகள் என்று ஒன்று இருக்கிறது, அது என் வழிகள் இல்லையப்பா. ரெண்டு காரியத்தை ஏசாய தீர்க்கதரிசியின் பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன? நாம் நினைக்கிற வழிகள்ல நடக்கிறது. யோசுவா என்ன இடத்துல வந்துடுதுன்னு சொல்றா, என்ன, நீங்க குந்தி குந்தி நடவாதீங்கப்பா, நினைச்சு நினைச்சு நடையாதீங்க, நினைச்சு நினைச்சு வாழாதீங்க, நினைச்சு நினைச்சு பேசாதீங்க, நிறுத்தி இந்த காரியத்தை என்று சொல்லி அவன் கடந்து கொண்டு ஒரு காரியத்தை தன் குடும்பத்துக்கு சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் குந்தி குந்தி நடந்தது போதும் ஐயா, என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதீங்க, இல்லையா விட்டுடே என்று சொல்லி அவன் கடிந்து கொண்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, என் நினைவுகள் அவைகள் உங்க நினைவு அல்லப்பா. இன்றைக்கு அநேகர் நினைவுகளை தேவ விருப்பம் என்று நடந்து கொள்ளுகிறார்கள், நினைவுகளை தேவ சித்தம் என்று சொல்லி நடந்து கொள்ளுகிறார்கள். நிறுத்து உன் காரியத்தை. உன் நினைவுகள் தேவ நினைவா இல்லையா என்று சொல்லி பல தடவை நீ ஆராய வேண்டியது மிகவும் முக்கியமானவைகளே. உன் நடைகளும் என் நடைகளும், என் வழிகளும் உன் வழிகளும், அது தேவ வழியா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. திருப்பி வாசியுங்கள்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் சொல்லுகிறது?
கர்த்தர் சொல்லு.
யார் சொல்லுகிறது? உன் வழிகள் என் வழி அல்ல, உன் வழிகள் உன் சிந்தனைகள் என் சிந்தனைகள் அல்ல என்று சொல்லி யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, உன்னை ஆராய்ந்து கொள்வாயாக, உன் வழிகளை சீர்படுத்திக் கொள்வாயாக, உன் வழிகளை நிலைப்படுத்திக் கொள்வாயாக. என் வழிகள் என் நினைவுகள் அவைகள் தேவனுடையவைகளா? இன்றைக்கு என்னிடத்துல நீங்கள் கேட்டீங்க என்று சொல்லி சொன்னா, நான் செய்கிற எந்த காரியத்தையும் அது தேவனுக்கு ஏற்றது என்று சொல்லித்தான் நான் செய்கிறேன். நான் சிந்திக்கிற எந்த சிந்தனைகளையும் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லித்தான் நான் சிந்திக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? என் நினைவுகள் அவைகள் உன் நினைவுகள் அல்லவே. இன்னைக்கு மனச்சாட்சி பேசுவதற்கும் தேவன் பேசுவதற்கும் வித்தியாசம் தெரியாத கிறிஸ்தவ லோகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம்பிக்கைக்கு மேலான காரியம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எதை செய்தாலும் கர்த்தர் பேசுகிறார், எந்த விதத்தில் நாம் நடந்து கொண்டாலும் கர்த்தர் செய்கிறார். என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பீர்களாக, கண்ட மாதிரி என்னுடைய உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் என்னுடைய உன்னுடைய காரியங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை இழுத்து நீ பேசுவாயா இருந்தால் தேவனுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை குறித்து நீ பதில் கொடுக்க வேண்டி வரும் என்பதை மறந்து விடாதே. ஆகையினாலே என் நினைவுகள் இருக்கவா எனக்கு என்று தேவன் சிந்திக்கிற விதம் ஐயா ஒரு ஊழியக்காரன் சொன்னார். என் போதகர் அடிக்கடி எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன், சிலுவையிலே அறையப்பட்டது நீ கிடையாது, ரத்தம் சிந்தியது நீ கிடையாது, நானும் கிடையாது. அதனால தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள என்று சொல்லி எனக்கு அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை இவைகளாக. ஆகையினாலே என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லப்பா, நீ நடக்கிற வழி இருக்கு பாரு, அந்த வழி அது என் வழிகளும் அல்ல ஐயா, இதை நீ ஆராய்ந்து பார். தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்க்கையில இருக்காப்பா, அதன் முதல்ல தேடையா, அத முதல்ல ஆராயா, அதுதான் தேவை, மற்றது தேவையில்லை. தாவீது ராஜா புரிஞ்சுக்கொண்டு ஐயா பெரிய ஆள் பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்க்கையில் இருக்க, ஆண்டவர் என் சேவகர்கள் அல்ல, எனக்கு பின்னுக்கு நிக்கிற ஜனத்திலே அல்ல, என் வழிகள் எமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது ஆண்டவர, ஆராயும் ஆண்டவர, எனக்கு காட்டித்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர, உண்மை வேதனைப்படுத்த ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவர என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஐயா உன்னை ஆராய், உன் சிந்தனை எல்லாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா, உன் நடத்தைகள் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் தேவனுடைய வழியாக இருக்கிறதா, உன்னை ஆராய்ந்து கொள்ளப்பா, உன்னை ஆராய்ந்து. அநேக சிந்தனைகள் புறப்படக்கூடாத இடங்களில் இருந்து புறப்பட்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது உன் நடையை குறித்து எச்சரிக்கையுள்ளவனாயிரு, ஒழுங்குள்ளவனாய் நட என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எழுதுகிற பொழுது, நிருபங்களுக்கு எழுதுகிற பொழுது ஆலோசனையாக பல காரியங்களை எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன். கடந்த நாட்களில் நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா. ஆனாலும் இங்கு என்ன சொல்லுகிறார், என் சிந்தனை இல்லப்பா, உன் சிந்தனை ஆராய்ந்துப்பா, ஆராய்ந்துப்பா. இன்றைக்கு நாம் எங்கேயோ இருந்து சிந்தனைகளை எடுக்கிறோம், எங்கேயோ இருந்து வழிகளை பின்பற்றுகிறோம். ஒரு சிலர் நடப்பது போல மறுவர் நடக்க விரும்புகிறார்கள், ஒரு விசை பேசுகிறது போல மற்றவர்கள் பேச விரும்புகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற நமக்கு முடியல, ஆனா நம்மளோடு பழகுகிறவர்கள், நம்மளோடு பேசுகிறவர்கள், நம்மளோடு உறவாடுகிறவர்கள், இல்லாவிட்டால் ஊழியக்காரன், அவர்களை பின்பற்றுவதற்கு நமக்கு அநேகர் நான் பார்த்ததுண்டு. ஒரு சில ஊழியக்காரர்கள் அவருடைய ஃபேனாக வைத்திருப்பார்கள், இந்த ஊழியக்காரன் தான் என்னுடைய ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் தான் அந்த ஊழியக்காரன், இந்த அவர்கள் சொல்லுகிறது போல சொல்லுவார்கள், அவர்கள் செய்கிறது போல செய்ய துடிப்பார்கள். ஆனால் எவருக்கும் பீகார் போறதுக்கு விருப்பம் இருக்காது. இந்த ஜெர்மன் தேசத்தை விட்டுட்டு போய் ட்ரைனாட் போங்க அங்கே அந்த அந்த ஆப்பிரிக்கால இன்னைக்கு அதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா எல்லாரும் ஒன்று வைத்திருப்போம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஐயா, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல, வழங்கிருச்சுதா. ஆகினாலே தாவீதுரே என் வேதனை உண்டாக்குகிற வழி ஆராயும் ஆண்டவர், என் வாழ்க்கையில ஆராயும் ஆண்டவர், என் வாழ்க்கையை நிறுத்தும் ஆண்டவர், உங்களுக்கு முன்பாக சர்வங்க தகன வழியாக நான் நிக்கணும் ஆண்டவர, நான் நிக்கணும் ஆண்டவர, நான் நிக்கணும் ஆண்டவர. நீதிமொழிகள் 16:25 வாசிங்க, நீதிமொழிகள் 16:25 சீக்கிரம் வாசிங்க.
மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு ஓமரண வழிகள்.
திருப்பி வாசிங்க,
மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு ஓமரண வழிகள்.
மனுஷனுக்கு செம்மையாக தோன்று, எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா, செம்மை என்கிற வார்த்தை அது சரியான குவாலிட்டியான வார்த்தை தெரியுமா, செம்மை. மனிதனுக்கு செம்மையாக தோன்றும், வழங்குறதா, எனக்கு நல்லதாக தோன்றும், அது நல்லதல்ல செம்மையாக தோன்றும், நல்லதற்கு மேலான ஒரு வார்த்தை தான் செம்மை. மனுஷர்களுக்கு செம்மையாக தோன்றுகிறது. திருப்பி வாசிங்க,
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு,
வழியுண்டு,
அதன் முடிவோ மரண வழிகள்,
அதன் முடிவோ மரணம். ஆவிக்குரிய மனிதர்களுக்கு செம்மையாக தோன்றுகிற அநேக ஆவிக்குரிய வழிகள் இருக்கிறது, அதன் முடிவோ ஆவிக்குரிய மனுஷனுடைய மரணம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற எந்த முடிவையும் நாம் நல்லதென்று தான் கருதி கொள்வோம். ஆனால் முடிவுதான் முக்கியம். ஒருவர் சொன்னார், ஆரம்பம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முடிவு முக்கியம் ஐயா. ஆரம்பம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முடிவு அது முக்கியம் ஐயா. இன்றைய நாள் அல்ல, இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிற நிலைமை அல்ல, முடிவு அது முக்கியம். ஆகையினாலே மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும் அப்பா, எதை செய்தால், எதை நடந்தால், எதை கேட்டால், எதை பேசினாலும் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் அதன் முடிவு என்ன? முடிவு என்ன? மரணம் அப்பா, மரணம். அநேகர் நடந்தவைகள் நடந்து முடிந்ததன் பின்பு சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்ப எல்லாம் நன்மையாக இருந்தது, அப்ப எல்லாம் யோசிக்கிற பொழுது எல்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் நாம் இப்ப நிற்கிற நிலைமையோ நமக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. மனுஷனுக்கு தன் வாழ்க்கையில் அவன் எடுக்கிற எல்லா முடிவும் செம்மையாகத்தான் இருக்கும் ஐயா, அருமையாகத்தான் இருக்கும். ஆனால் முடிவை குறித்து எச்சரிக்கொள்ளவர்களாக இருங்கள். 21வது அதிகாரம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க.
மனுஷனோட வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார்.
திருப்பி வாசிங்க.
மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார்.
மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறதப்பா. உன் பார்வைக்கும் என் பார்வைக்கும் நான் நடந்து கொள்ளுகிற வழி செம்மையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. நான் பேசுகிறது, நான் உறவாடுகிறது, நான் நடக்கிறது, நான் செய்கிறது எல்லாம் என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறதா? செம்மை. அருமை அல்ல, உண்மை அல்ல, நல்லது அல்ல, செம்மை. செம்மையாக தோன்றுகிறது. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, நிறுத்தி வைத்து பார்ப்பது. நமக்கு எல்லாம் நல்லாகவே இருக்கும், சரியாகவும் இருக்கும். நான் பேசுகிறது, நான் செய்கிறது, நான் நடக்கிறது எல்லாம் செம்மையொண்டு சரியாகவும் தோன்றும். ஆனால் கர்த்தரோ ஆண்டவரோ இருதயத்தை என்ன செய்கிறாராம்? நிறுத்தி வைத்து பார்க்கிறார். இருதயத்தில் என்ன நடக்கிறது? திருக்கும் கேடுமுள்ள அந்த இருதயத்துக்குள்ள என்ன நடக்கிறது? வஞ்சகமும் அதுகம் இதுகம் இருக்கிற அந்த இதுக்குள்ள என்ன நடக்கிறது என்றதை யார் நிறுத்தி பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நிறுத்தி நல்லா பார்க்கிறார். ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு எல்லாமே நல்லாத்தான் இருக்குது. பாருங்க, எதை செய்தாலும் நல்லாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நிறுத்தி வைத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளப்பா.
அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
அதனிடத்திலிருந்து என்ன வருகிறதாம்?
ஜீவ ஊற்று புறப்படும்.
ஜீவ ஊற்று புறப்படும்.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
அந்த திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. தாறுமாறு சொல்லி சொன்னா சொன்னதை சொல்ல இல்லைன்றது, பேசினதை பேசல் என்றது, செய்ததை செய்யல் என்றது, ஒருக்கா சொல்றது எஸ், அடுத்த சொல்றது நோ. அது தாறுமாறான காரியங்கள். இவைகளை உன் இருதயத்தை விட்டு விலக்கு. வாசிங்க தொடர்ந்து.
உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தையா.
உன் கண்கள் நேராய் நோக்க கடவது.
உன் கண்கள் நேராய். எனக்கு இதை விட இதன் பின்பக்கம் எனக்கு அருமையாக இருக்குது. வாசிங்க.
உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வியாய் பார்க்க கடவுளே.
கண்ணிமைகள் கூட செவ்வியாக பார்க்கட்டுமா? ரெண்டே வாசித்தோன்னு எனக்கே ஒரு குழப்பம் பாரு. ஆண்டவர் பாரு என்றாரு, பிறகு கண்ணிமைகள் உனக்கு நேராக செவ்வியாக இருப்பதாக. ஏன் தெரியுமா? கண்ணும் இமையும் சேர்ந்துதான் பல பேச்சுக்களை உருவாக்குகிறது தெரியுமா? அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், யோ கண்ணால பார், உன் இமையும் நேர பார்க்கட்டு. திருப்பி அதை வாசிங்க.
உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள்.
உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள்.
உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வியாய் பார்க்க.
உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையாய் இருப்பதாக.
உன் கால்நடையை சீர்தூக்கி பா.
உன் கால்நடையை சீர்தூக்கி பா. யாரு? நீ உன் கால்நடையை என்ன செய்?
சீர்தூக்கி பா.
சீர்தூக்கி பா. விளங்குறதா? கால்நடையை என்ன செய்யுங்க, உங்கள் நடத்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஐயா. ஏன் தெரியுமா? உன் வழிகள் என் வழிகள் அல்லப்பா. நீ நடந்து போகிற வழி ஒருவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவரே உபத்திரவ காலத்திலே என்னை விட்டு எங்கே போனீர், உபத்திரவ காலத்தில் என்னை விட்டு எங்கே ஆண்டவரே போனீர். இந்த கடற்கரை ஓரத்திலே கொடுக்கப்பட்ட கதை அநேகருக்கு தெரியும் நம்புகிறேன் இல்லையா. கடற்கரை ஓரத்திலே அலை வந்து வந்து போகிற பொழுது, வந்து வந்து போகிற பொழுது அந்த மண் அப்படி அழுத்தமாக இருக்கும் பாருங்க. ஆண்டவரும் ஒரு நபரும் சேர்ந்து கதைத்துக் கொண்டு போனார்களாம். கதைத்துக் கொண்டு போகிற பொழுது இடையிலே வல்லம் அடித்து பெரிய அடிப்பு பாருங்க. அந்த இடத்துல இந்த மனுஷன் ரெண்டு, அதாவது ஒரு மனிதன் நடந்து வந்த காலடிதான் அதுல இருக்கிறதை கண்டு ஆண்டவரிடத்திலே கேட்டானா, ஆண்டவரே நல்லா இருந்த காலத்திலே என்னோடு வந்தீர், இவ்வளவு வெள்ளம் பெருகி என்னுடைய வாழ்க்கையை மூடுகிற பொழுது எங்கே ஆண்டவரே போனீர், உன் வழிகளை சீர்தூக்கி பாருப்பா. ஆண்டவர் சொன்னாரா, அது உன் பாதங்கள் அல்லப்பா, அது என்னுடைய பாதடிகள், நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தேன், இல்லாவிட்டா வர்றலையோட நீ போயிருப்பியே, அதோட நீ போய் சேர்ந்திருப்பியே, நான் தூக்கிட்டு வந்தேப்பா, என் கரத்துல நீ இருந்தாய் இல்லையா. ஆகையினாலே தொடர்ந்து வாசிங்க,
உன் கால்நடையை சீர்தூக்கிப்பா,
உன் கால்நடையை சீர்தூக்கிப்பா,
உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக,
வழிகள் எல்லாம் நிலை வரப்பட்டு இருப்பதாக. தொடர்ந்து வாசிங்க,
வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே அப்பா,
உன் காலை கால்களை
தீமைக்கு விலக்குவாய் ஆக என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லையா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா, உன் வழிகள் அவைகள் என் வழிகளும் அல்லப்பா. ஆகையினால நான் எந்த வழியில நிற்கிறோம், யாரு நான் என்ன நினைக்கிறோம் என்றது தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. பாருங்க, அப்படியே வைத்துக் கொண்டு ஆகாய் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1090 பக்கத்தில் இருக்கிறது ஆகாய் முதலாவது அதிகாரம். ஹல்லேலூயா. 4 வசனத்திலிருந்து வாசிங்க,
இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ,
இதுவோ
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
இப்போதோ சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறாராம்,
உங்கள் வழிகளை சிந்தித்து,
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் திரளாய் விதைத்தும்,
ஐயா நீங்க திரளாய் விதைக்கிறீங்க,
கொஞ்சமாய் அறுத்து கொண்டு
வருகிறீர்கள், கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறீர்கள்.
நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை,
நீங்கள் புசிக்கிறீங்க ஆனா அதுல திருப்தி இல்லையே,
குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை,
ஆனா நீங்க குடிக்கிறீங்க அதுல பரிபூர்ணம் கிடையாது.
நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை,
ஐயா வஸ்திரம் உடுத்தியும் ஒருத்தனும் குளிர்விடலை. ஐயா
கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாக அதை சம்பாதிக்கிறான்,
கூலியை சம்பாதிக்கிறவன் ஓட்டை பையிலே போடுகிறது போல சம்பாதிக்கிறானாம்.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க.
5வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் சொல்லப்படுகிற, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உங்கள் வழிகளை சிந்திங்கப்பா. உங்க வழிகள் எப்படி இருக்கிறது என்றது சிந்தி, என் வழிகள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக, நான் எப்படி தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறேன், நான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை குறித்து தூக்கி சிந்திங்க. ஏன் தெரியுமா, அந்த பெரிய தாவீது ராஜாவே சொன்னா, என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா என்றா, நீயும் நானும் மாத்திரம் ஐயா. ஏன் தெரியுமா, தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்தில் இடத்தை குடித்த ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் கூட. அவன் சொல்றான், ஆண்டவரே ஆராய்ந்து பாயும் ஆண்டவரே, இங்கே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க,
நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்க மலை மேல போய் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கப்பா. இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய வழிகளும் நம் வீட்டோடு இருக்கிறது, நம் பேச்சோடு இருக்கிறது, எங்கள் காரியத்தோடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் வழியை ஆராய். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நீ உன் வீட்டு காரியத்திலேயே கவனமாக இருக்கிறியப்பா, என் ஆலயத்தை கட்ட நீ மலை மேல் ஏறுறதே இல்லையா. தொடர்ந்து வாசிங்க,
நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள்
கட்டுங்கள்,
அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன்.
தேவன் எதன் மேல பிரியமாயிருக்க? அதன் மேல தேவ ராஜ்யத்தை கட்டுங்கப்பா. உங்க வழிகளை ஆராய்ந்து பாருங்க, என் வழிகளை ஆராய்ந்து பாருங்க, பார்த்து தேவ ராஜ்யத்தை என்ன செய்யுங்க கட்டுங்கப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொன்னான். நீ ஒழிய நானும் என் வீட்டாருமோ என்றார் என் பிரச்சனையே கவனிச்சிட்டு இருப்போம் சொல்லி எங்கேயும் சொல்லப்படும். எங்க காரியத்தையா நாங்க பாத்துட்டு இருப்போம். ஆண்டவர ஏறி போங்கப்பா, தேவ ராஜ்யத்தை கட்டுங்க. தொடர்ந்து வாசிங்க.
அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தண்டன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, எல்லாரும் தண்டன் வீட்டுக்கு ஓடி போயிடுறான், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடும். ஆனா தேவனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பவன் யார்? அதனாலே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், உங்கள் வழிகளை சிந்திங்கப்பா, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்க. நான் நம்ம வீட்டு காரியத்துல இருக்கிறோம், நான் நம்ம வீட்டு காரியத்தை பேசுறோம், நான் நம்ம வீட்டுக்கு எது என்ன என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலோ ஆராதனை முடிந்து நாம எல்லாம் விட்டு போயிடுறோம், நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுறோம். ஆனா 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 வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளை ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பாருங்க. தேவனே, உமக்கு பிரியமான வழியிலே நான் நடக்கிறேனா, உமக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேனா, உமக்கு பிரியமானது நான் சிந்திக்கிறேனா சொல்லி என்ன செய்யுங்க, சீர்தூக்கி பாருங்க. சகரியா 3 அதிகாரம் அப்படியே திருப்பிட்டு பாருங்க, 94 பக்கத்துக்கு. சகரியா 3 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க.
கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவருக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன்.
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து. நீ என் வழியில நடக்கணுமப்பா. நாம எல்லாரும் நடக்கிறோம், நாம எல்லாரும் சொல்லுகிற ஆண்டவரே, நான் உமக்கு பயந்துதானே வாழுகிறேன், உமக்கு பயந்துதானே ஜீவிக்கிறேன். ஆனா ஆண்டவர், நீ என் வழியில நடப்பா, நான் காட்டுகிற வழி ஆண்டவரோட நானே வழி. தேவன் மீது நடங்க, தேவனுடைய வார்த்தையில நில்லுங்க, தேவனுடைய வார்த்தை மீது நடந்து, தேவனுடைய வார்த்தையை பேசி, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து வச்சு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். மல்கியா 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்கள்.
நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
திருப்பி வாசிங்க.
நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்களோ ஆண்டவரே, நான் நம்முடைய வழியை விட்டு விலக கூடாதப்பா, நான் நம்முடைய வார்த்தையை விட்டு விலக கூடாது ஆண்டவரே, நான் நம்முடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். உன்னுடைய என்னுடைய ஜெபம் இன்றைக்கு இருக்கட்டுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே என் நிமித்தம் ஒருவனும் இடரப்படக்கூடாதப்பா, அதற்கு நான் பதில் கொடுக்கணும். ஆண்டவரே என் நிமித்தம் இடரக்கூடாது ஆண்டவரே. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. நீங்களோ
வழியை விட்டு
விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள்
என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை காதுள்ளவன் கொஞ்சமாவது கேட்டு அதற்கு கீழ்ப்படிங்க. என் நிமித்தம் ஆண்டவர, என் நிமித்தம் ஆண்டவர, ஒருவரும் தேவனை விட்டு பிரியக்கூடாது. அதற்குரிய விதத்திலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா, அதற்குரிய விதத்திலே நான் சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா, கேளுங்க. தேவனிடத்துல ஆண்டவர் உதவி செய்வாராக, ஆண்டவர் வேண்டுதல் செய்வாராக, ஆண்டவர் எனக்கா வேண்டி தேவனிடத்திலே வரவாடுவாராக. ஆண்டவர என் வழிகளை சீர்தூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும், என் நடைகளை நான் சீர்தூக்கி பார்க்கணும் ஆண்டவரே, என் சிந்தனைகளை நான் சீர்தூக்கி பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நில்லுங்க. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு சில சம்பவங்களை நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த வாசிங்க.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
பாருங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் இல்லையப்பா, உன்னுடைய வழிகள் உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனை இல்லையப்பான்னு சொல்லி. நாம் எல்லாரும் நமக்கு நமக்கு என்று சொல்லி சில முடிவுகளை எடுக்கிறோம். நாம் எல்லாரும் நமக்கு நமக்கு என்று சொல்லி நடைகளை செய்கிறோம் இல்லையா? ஆனா எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும், நம்முடைய குடும்ப ரீதியிலே, நம்முடைய உறவு ரீதியிலே, நம்முடைய சபை ரீதியிலே, எந்த ரீதியிலே நாம் எடுத்தாலும், எல்லாவற்றையும் நாம் என்ன தெரியுமா நினைத்து எடுக்கிறோம்? நன்மையை கருதித்தான் எடுப்போம். எஸ், நல்லது நன்மையை கருதித்தான் எடுப்போம் இல்லையா? ஆனால் எல்லாம் நாம் எடுக்கிற முடிவுகளும் முடிவிலே நன்மையை தான் கொண்டு வருகிறதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் 1000 முடிவுகளை எடுக்கிறோம், ஆனா எல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வந்ததா? ஆனால் எடுக்கிற பொழுது நாம் என்ன தெரியுமா பேசுகிறோம்? சரியப்பா, அதுதான் சரி, நான் பேசியதுதான் சரி, நான் செய்ததுதான் சரி, நான் நடக்கிற விதம் தான் சரி என்று சொல்லுகிறோம். ஆனால் முடிவு அது நன்மையை கொண்டு வருகிறதா வழங்குறதா? நான் என்ன பேசுறேன்னு சொல்லி நம் முடிவுகளை எடுக்கிறோம். அப்ப நம் பிள்ளைகளுக்கு முடிவுகளை எடுக்கிறோம், ஆனால் எல்லாம் நன்மையை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா? லோத்துவை நீங்கள் பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா, அவனும் ஒரு முடிவு வந்து, ஒரு காலத்துல வந்து ஒரு முடிவு எடுத்தான் தெரியுமா? ஆபிரகாம் சொன்ன, ஐயா நீ என்னவாவது செய். இன்னைக்கு ஆவிக்குரிய தலைவர்களுக்கு பின்பாக போகிறது என்பது லேசான காரியம் கிடையாது. வழங்குறதா? ஏன்னு சொல்லிச்சு, அவங்க சொல்லுகிறது எல்லாம் நமக்கு ஏற்றதாக இருக்காது. பாருங்க, நான் இந்த வசனத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கிற பொழுது, வசனத்தை பேசி என்னுடைய சிந்தனையிலே போட்டு நின்று பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வந்துச்சு. என்ன தெரியுமா? நான் நினைக்கிற ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பதாக என்று சொல்லி அவர் ஊழியக்காரன் வந்திருந்தார். வந்து அவர் இருந்து அவர் இரவு பகலாய் அங்கே இங்கே ஊழியம் செய்து விட்டு வந்து நம்முடைய சபையிலே ஆராதனையை முடித்து விட்டு இருந்தார். இருந்து பேசிக்கொண்டே இருக்க விட்டு அவர் பயங்கர நித்திர, அவங்களோட ஊழியம் அவங்களுடைய கருத்துல அவங்க நித்திர தூங்குறாங்க. நித்திர தூங்க 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 ஒவ்வொரு கேள்வியாக கேட்டார். ஏதோ கேட்கிறார், நானும் சொல்லிக்கொண்டே போறேன் பாருங்க, சொல்லிக்கொண்டே போறேன் பாருங்க. திடீரென்று பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நித்திரையிலேயே அந்த மனுஷன் சொல்லிட்டு, நித்திரையிலேயே இந்த காரியத்தை சொன்னா முழிச்சா என் கெதி என்னப்பா? அப்படியே நித்திர தொங்க விட்டு நான் போயிட்டேன், எழும்பி போயிட்டேன் இல்லையா? ஆபிரகாமுக்கு பின்பாக வந்த லோத்து, இதுவரைக்கும் லோத்துக்கு ஆபிரகாம் இதை செய் அதை செய்யாத, இங்க வா அங்க போகாத, அங்க போ இங்க வராத, அங்க எல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தான். அப்படியே பின்பற்றிட்டு வந்தான். இப்ப அவன் தன் வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கணும் பாருங்க. என்னப்பா என்ன செய்ய போகிறாய்? இந்த பாருங்க, இந்த பக்கத்துல பாட்டெல்லாம் நன்மையாக இருக்கிறது. என்னுடைய நான் முதல்ல பேசின வார்த்தை, நாம் எடுக்கிற முடிவெல்லாம் நன்மையை கருதி எடுக்கிறோம், ஆனா முடிவு நன்மையை கொண்டு வருகிறதா? விளங்குறதா? இப்ப விளங்குறதா? அவரும் ஒரு முடிவெடுத்தாரோ, ஏதனை போல சட சட சடன்னு கொடி வளர்ந்துருக்கப்பா, கல கல கலன்னு தண்ணி ஓடுதப்பா, இங்கால பார்த்தா மலையும் வனாந்தரமா இருக்கிறது. அவரு கேள்வி கேட்கிறேன், ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் தன் சித்தத்தின்படி நடத்துறன்னு சொல்லிவிட்டு வனாந்திரத்திலையும் கற்பறையும் மலையினத்திலேயா நடத்துறது? அதை தேவனுடைய சித்தம் என்னால் சொல்ல முடியுமா? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எதிர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தோட்டத்தின் நடுவு நிலையை என்னை நடத்தி செல்வார், இதைத்தான் நான் நினைப்பது. பஞ்சு மெத்தையின் மேலே என்னை நடக்க வைப்பார், அதைத்தான் நான் நினைப்பது. அடப்பா ஆபிரகாமே, எந்த பக்கம் போறாய்? தேவ சித்தத்தின்படி போகிறேன். என்ன முடிவெடுத்தாய்? தேவன் சிந்திக்கிற விதமாக ஒரு முடிவை எடுத்தேன். எங்கப்பா போறாய்?
மனைக்கு பின்னால போறப்பா, எங்கேயாவது போய் பார்ப்போண்டு அவன் ஒரு பக்கத்தால போற. இந்த இடத்துல இருந்து பாக்கல நல்ல முடிவு எந்த முடிவையா? அல்லாவிட்டால் நல்ல வழி எந்த வழி? எந்த வழி நல்ல வழி? நானும் கூட தான் இந்த லோத்துக்கு பின்னால்தான் போயிருப்பேன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனு சொன்னாலும் சரி, என்னதான் சொல்லாம விட்டாலும் சரி இல்லையா, நல்ல ஆவிக்குரிய தலைவர்களுக்கு பின்பாக நடந்து செல்வது என்பது கடினமானவைகளே. ஆகையினால லோத்துக்கு பின்பாக போயிட்டாங்க. பாருங்க, போய் கொஞ்ச காலத்துக்கு பின்பாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க பட்ட உபத்திரவும் அவங்க பட்ட அழிவும், அதுக்கு பிறகு ஆண்டவர் சோதோம் குமாராவை ஆண்டவர் அழித்த விதமும் நமக்கு தெரிந்தவைகளே. ஆனா நான் என்ன பேசுறேன் விளங்குறதா? தேவனுடைய சிந்தனை நம்ம சிந்தனையாப்பா. ஏப்பா, அவனும் தேவ மனுஷன் தானே, லோத்துவும் தேவ மனுஷன் தானே, ஆபிரகாமோடு சேர்ந்து இவ்வளவு காலம் வந்த அந்த மனுஷன் முடிவெடுக்கிறான் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் இதால போறேன். ஏன் தெரியுமா? நல்லாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் போனான். பாருங்க முடிவு என்னங்க? முடிவு என்ன? உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அருமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக முடிவுகளை எடுத்து கண்ணீரிலே முடித்த அநேக நேரங்கள் காலங்கள் இருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல முடிவென்று எடுத்திருக்கிறோம், நல்ல காரியம் என்று நம்பி இருக்கிறோம், நல்லதை பேசி நல்லதை செய்து, ஆனால் முடிவிலேயோ நாம் கண்ணீர் விட்டதை எவரும் மறுக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு நாம் அந்த நிமிடத்திலே கேட்டிருந்தா இது தேவனுடைய சித்தம், இது தேவ சிந்தனையப்பா, என்ன இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இங்க இருந்து என்னையும் நடத்தத்தான் போகிறார் என்று சொல்லி அடித்து உரைத்து நாம் பேசியிருப்போயா? நான் கூட அப்படித்தான் சொல்லுவேன். ஆனாலும் முடிவு எப்படியப்பா இருந்தது? ஆனால் அதற்கு மாறாக ஆபிரகாம் அந்த கல்லுக்குள்ளால அந்த மலைக்குள்ளால ஏறி இறங்கி ஏறி இறங்கி வந்து அவனை போல் ஒரு சீமானாக இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷன் கிடைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனும். திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை, பத்தாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது
லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்ததாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
இன்றைக்கு நமக்கும் அநேக காரியங்கள் கர்த்தருடைய தோட்டத்தை போலதான் தெரிகிறது. அநேக காரியங்கள் கர்த்தருடைய காரியத்தை போலதான் தெரிகிறது. அநேக காரியங்கள் கர்த்தர் சிந்திக்கிறது போலதான் தெரிகிறது. அநேக காரியங்கள் கர்த்தர் நடத்துகிறது போலதான் தெரிகிறது. ஆனால் முடிவு ஆரம்பத்தை விட மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நாம் நிற்கிற நிலைமையை விட என் ஆண்டவர் வருகிற நாள் இருக்கிறது, அந்த நாள் இந்த நாளை விட மிகவும் முக்கியம் என்பதை மறந்து விடாதீங்கப்பா, மறந்தும் விடாதீங்கப்பா. இன்றைக்கு நாம் இருக்கலாம், ஆனால் நாளை தேவன் வருவாரே, அன்றைக்கு நான் எப்படி இருப்பேன் என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கேள்வியும் பதிலும் உள்ளதாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவசியமா இருக்கிறதே. எண்ணாகமம் 20வது அதிகாரம், எண்ணாகமம் 20வது அதிகாரம் 10 இருந்து வாசிங்க.
மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனே நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திர
இங்கே பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசேக்கு ஒரு காரியத்தை சொன்னார். தெரியுமா என்ன தெரியுமா சொன்னார்? கண்மலையை பார்த்து என்ன செய்? கண்மலையை பார்த்து பேசு. நான் சொன்னேன், என்னுடைய சிந்தனை ஒரு மாதிரி பாருங்க. நான் சொன்னேன், இந்த பாருங்க, மனுஷனோட பேசுகிற இந்த காலத்திலேயே ஜனங்கள் இப்படி இப்படி என்று சொல்றாங்க. மோசே மலையோட கல்லோட பேசிக்கொண்டிருந்தா அவனுக்கு கீழிருந்த மூப்பர்கள் என்ன செய்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசிகள் என்ன நினைத்திருப்பாங்க, அவனுடைய ஊழியக்காரங்கள் என்ன சிந்திக்க வேணா? இல்ல, மனுஷனோடையே இந்த காலத்தில் ஆண்டவர் பேச சொல்ற பொழுது கஷ்டமா இருக்கிறது. ஆனா மோசே போய் கல்லோட மலையோட பேசிச்சு, சும்மா தான் கேளுங்க, ஒரு மனுஷன் போய் நின்று மலைக்கு முன்னால நின்று பேசிக்கொண்டிருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன என்ன குறிச்சு நினைப்பீங்க? நீங்க என்ன இருங்க, நான் போய் இந்த சிவரோட பேசிக்கொண்டிருக்கேன், என்னப்பா நடக்குது மோசேக்கு ஆண்டவர் ஐயோ நான் சொல்றதுக்கு போய் பேசு. மோசே என்ன தெரியுமா செய்தார்? மோசே என்ன தெரியும்? மோசேக்கு தேவை இப்ப என்ன தெரியுமா? தண்ணிங்க. எனக்கு இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு தேவை ஒரு பதில். வேற ஒண்ணு எனக்கு வேணாம், விளங்குறதா? எனக்கு ஒரு பதில் வேணும். என் குடும்பத்துல பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு வேண்டியது ஒரு பதில். ஆண்டவர் மோசேக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு எனக்கு வேணாம். மோசே ஆண்டவர் அந்த 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 தடி இருக்கு பாருங்க, அந்த தடி பயங்கர தடி பாருங்க. ஜனங்களை நடத்தினதும் அந்த தடி தான், மோசையை நிறுத்தினதும் அந்த தடி தான். அந்த தடியை வச்சிட்டு நிக்கிறான் பாருங்க. அடிச்சா ஒரு அடி தண்ணி வந்தது. சந்தோஷம் வந்தா சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மோசை எடுத்த முடிவு நல்ல முடிவு. மோசை எடுத்த முடிவு நல்ல முடிவுங்க. ஏன் தண்ணி வந்தது? நானும் அதைத்தான் விரும்பி இருப்பேன். ஏன் எனக்கு தேவை இன்னைக்கு தண்ணி? அப்பா இந்த வாழ்க்கையில தேவை இன்னைக்கு அற்புதம், அதிசயம், நான் வாழணும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பேசு ஐயா, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கப்பா. அடிச்சான், சடக்குன்னு அடிச்சான், தண்ணி கொல கொலன்னு ஓடிச்சு, ஜனங்களுக்கோ கொண்டாட்டம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா வா பேசு. ஆமா வா. 12வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க.
பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை.
முடிவு முக்கியம் ஐயா, இந்த நாள் முக்கியம், முடிவு முக்கியம். நீ பெரிய தலைவனாக இருக்கலாம், நீ பெரிய மனுஷனாக இருக்கலாம், என்னுடைய கருத்துல வல்லமையாக பாவிக்கப்பட்ட பெரிய மனுஷன் இன்றைக்கு உலகத்துல மோசஸ் என்று சொல்லுங்க, மோசஸ் என்று சொல்லுங்க. இன்றைக்கு யாருக்கும் தெரியும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இங்க வாயா மோசே, நான் சொன்ன உன்னை பேச சொல்லி. அவன் எடுத்த முடிவு தவறு இல்லையேப்பா, தண்ணி தானே வேணும். இன்றைக்கு அப்படித்தான் நாம பார்க்கிறோம். நான் எடுத்த முடிவுல தவறு இல்லையா ஆண்டவர? எனக்கு தண்ணி தானே வேணும் ஆண்டவர? நான் எடுத்த முடிவுல என்ன தவறு? என் வழிகள் சரியா இருக்கிறது, தண்ணி தானே எனக்கு வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், ஐயா நீ நான் சொன்னபடி செய்யலையே, கானானுக்குள்ள போக முடியும். மோசே அந்த கானானுக்குள்ள போகல, நீ நானும் அந்த கானானுக்குள்ள போகணும் ஐயா. மோசே அந்த கானானுக்குள்ள போகல, விட்டுருங்க. ஆனா நீ நானும் அந்த கானானுக்குள்ள போகணும் ஐயா. அதனால இன்றைக்கு நாம் எடுக்கிறவைகளும், இன்றைக்கு நாம் சிந்திக்கிறவைகளும் என் வழிகளா அல்லாவிட்டால் கர்த்தருடைய வழிகளா என்பதை நாம் ஆராய வேண்டியது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவைகளா இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். 1 சாமுவேல் 13:8-9 வாசிங்க.
அவன் தனக்கு சாமுவேல் கொடுத்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிஸ்பாவிலே கூடியிருக்கிறதை நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை.
விடுங்க, அங்க பாருங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதை நீ என்னப்பா செய்தாய்? இங்க பாருங்க, சவுல் செய்தது என்னங்க எனக்கு விளங்கல. அவன் பழிதானே செலுத்தின ஆண்டவனுக்கு, ஆண்டவனுக்கு பழிதானே செலுத்தினான். பழி செலுத்துவது தவறா? பழி செலுத்துவது தவறா? அது இந்த சாமுவேல பாருங்க, அவன் எப்ப செய்து முடிக்கிறானோ அப்ப வந்து நிக்கிறான் பாருங்க. பாருங்க, வெயிட் பண்ணிவிட்டு காத்திருப்பது என்பது சரியான கஷ்டமான காரியம் பாருங்க. 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம் இருக்கலாம், ஒரு மத்தாண்டு காத்திருக்கவே முடியாது பாருங்க. சவுல் பொறுத்து பொறுத்து பார்த்தான், பொறுத்து சாமுவேல் வர்றன்னு சொன்ன எங்க வரல. இவர் பார்த்தாரு, இவரை விட்டு நடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ராஜாவோடு நிக்க வேண்டுமானால் பழி செலுத்த வேண்டும் பாருங்க. ஐயா நீ ஒரு நன்மை நடக்கணும் என்பதற்காக வேண்டி தீமையான வழியை பயன்படுத்தி விடாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நன்மை நடக்கணும் ஆனா தவறான வழியில நீங்க போயிடாதே. விளங்குறதா? நன்மை நடக்க வேண்டும், சவுளுடைய ஜனங்கள் சவுளோடு நிக்க வேண்டியது அவசியம். ஆனா 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 யார் தெரியுமா பழி செலுத்தணும்? யார் தெரியுமா பழி செலுத்தணும்? சாமுவேல். சாமுவேல். சாமுவேல் ராஜாவாக இருக்கலாம் ஐயா, ஆனா பழி செலுத்த வேண்டியது யார் தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். முடிவு நல்ல முடிவு, எடுத்த முடிவு நல்ல முடிவு ஐயா. ஐயா நான் கர்த்தருக்கு பழி செலுத்துகிறேன், இதுல என்ன பிள்ளை, இதுல என்ன பாப்புள்ள? ஆகையினால நாம் எடுக்கிற முடிவுகளை குறித்து எச்சரிக்கை. கர்த்தருடைய சிந்தனையா? தேவன் விரும்புகிறதா? தேவன் நினைக்கிறதா? தேவன் சொல்லுகிறதா? தேவன் பேசுகிறதா? தேவனுடைய வழியா எது என்று தயவு செய்து திரும்பவும் திரும்பவும் ஆராய்ந்து செயல்படுங்கப்பா. ஆராய்ந்து செயல்படுங்க, ஆராய்ந்து. சாமுவேல் நேரத்துக்கு வந்திறங்கிட்ட, நீ என்னப்பா செய்தாய், என்ன காரியம் செய்தாய்? ஆண்டவருக்கு நான் பழிதானேயா செலுத்தினேன், பழிதானே செலுத்தினேன். நாம் செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் இருப்பது நமக்கு அது ஏற்றது. நாம் பேசக்கூடாதவைகளை பேசாமல் இருப்பது நமக்கு அது உகந்தது. நாம் நடக்கக்கூடாதபடி நாம் நடக்காமல் இருப்பது அது நமக்கு ஆரோக்கியமாகும். ஒரு நன்மையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் தீமையாக நடந்து விடக்கூடாது. நான் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நடக்கக்கூடாத விதத்திலே நாம் நடந்து விடக்கூடாது. ஒரு கண்மை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பல காரியங்களை உடைத்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ என்ன காரியம் செய்தாய்? நான் பழிதானேப்பா செலுத்தினேன், ஆண்டவருக்கு நான் பழிதானே செலுத்தினேன், ஆண்டவருக்கு நான் ஆராதனை தானே செய்தேன், என்ன காரியம் அப்பா செய்தாய்? அது நான் செய்ய வேண்டியதப்பா, அது நான் சாமுவேல், நான் தீர்க்கதரிசி, நான் செய்ய வேண்டியதையா? நீ ராஜாவாக இருந்து அதை செய்திருக்க கூடாது, நீ ஏன் இப்படி செய்தாய்? ராஜா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அறிந்திருப்பது நல்லது. பாருங்க, ஒரு தேவ பிள்ளை எதை செய்யணும், ஒரு ஊழியக்காரன் எதை செய்யணும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நன்மையாக கருதுகிறது எல்லாவற்றையும் வேதம் நன்மையாக அங்கீகரிக்காது. அதற்குத்தான் நாம் சொல்லுகிறது வேதத்தை நன்று வாசிக்க வேண்டும். வேதம் முன்னுக்கிருந்து பின் வரைக்கும் நாம் தெளிவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேகத்தை நன்மையாக கருதி முடிவு கவலைக்குரியதாக இருக்கிறது. வேதத்திலே நாம் நன்மையாக எடுக்கிற எல்லா முடிவுகளையும் வேதம் நமக்கு நன்மையாக அங்கீகரிக்காது. அதுலதான் பிரச்சனை இருக்கிறது. ஒரு மனுஷன் பழி செலுத்தினானப்பா, அத வந்து தேவ மனுஷன் கேட்கணும், ஏய்யா நீ செலுத்தினாய், ஏன் நீ செலுத்தின? மாசே வந்து சொன்ன, ஐயோ தண்ணி வந்தா காணுமே, நன்மை அடி, தண்ணி வந்தா போதும், ஜனங்கள் குடிக்கணும், என் ஜனம் தாகத்தில் அழியக்கூடாது. அதோட அந்த ஜனங்கள், தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து அழிந்து செத்து புடங்களாக விழுந்ததுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. முறுமுறுத்ததுனால பிணங்களாக விழுந்தாங்க பாருங்க. முறுமுறுப்பு பயங்கரமான காரியம் தேவனுக்கு முன்பாக, தெரியுமா? அதை ஆராய்பவன் யார்? அதை குறித்து சிந்திப்பவன் யார்? அதை குறித்து விவரிப்பவன் யார்? ஒருவரும் கிடையாது. முறுமுறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து சாவதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. தேவன் சிந்திக்கிற விதமாய் சிந்திங்க, தேவன் காட்டுகிற வழியில நடங்க, தேவன் சொல்லுகிற விதமாக நடங்க. சவுலுக்கு கூட இது விசனமாக இருந்திருக்கலாம். என்னப்பா, ஆண்டவருக்கு பலி செலுத்தினேன், தேவ ஊழியக்காரன் வந்து சொல்றான், நீ எப்படி இதை செலுத்துவாய்? சவுலும் நன்மையை கருதித்தானே இதை செய்தான். என் ஜனங்களோடு அங்கிங்க பயந்து ஒழித்து இருக்கிறார்கள். ஏன் சொன்னால் எதிராளி நிற்கிறான், அதனால நான் ஒழித்து. ஆண்டவரை பலி செலுத்தினேன், ஜனங்கள் அப்பதான் உங்களோட இருப்பாங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா, உன் வழிகள் என் வழிகள் அல்லவே. ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க. ரெண்டு சாமுவேல்.
பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தை அருமெழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கட்டாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்குகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான்.
இந்த பாருங்க, எனக்கு இந்த பக்கம் எனக்கு சரியான பிடிச்ச பக்கம் பாருங்க. எனக்கு இந்த திரும்ப திரும்ப எனக்கு மனதில் இருக்கிற காரியம் கூட இது இல்லையா, அருமையான ஒரு காரியம் இல்லையா. அதுல எட்டாவது வசனம் என்ன தெரியுமா, நடந்ததை குறித்து தாவீது அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது, தாவீது விசனப்பட்டு போயிட்டான். வேணா இது என்ன, இது என்ன, இது பரிசுத்தப்பட்டு விழப்போகுது என்று சொல்லி மனுஷன் பிடிச்சாப்பா, அந்த மனுஷனை அடிச்சு போட்டிருந்து என்ன செய்தா விசனம் அடைந்துட்டாப்பா. வேணாம் உள்ளத்துல அவன் நினைச்சான தெரியும், எனக்கு இனி ஊழியமே வேணாப்பா, இந்த ஜனங்களை கொண்டு போக போனா நான் ராஜாவாக போனா என்ன விட்டாலே காணும், என்ன விட்டுரு ஆண்டவர் அப்படி நினைச்சான் எழுதப்படல. ஆனா நான் பேசினேன், என்னுடைய சிந்தனையில பேசினேன், என்னை அதுல வச்சிருந்த ஆண்டவரே காணும் அப்பா. ஒரு பக்கத்துல ஜனங்கள் விடுறாங்க இல்ல, மற்ற பக்கத்துல நீரும் விடுறீர் இல்லையே, நீரும் அடிக்கிறீர் அவங்களும் கல்லறியறாங்க, எங்க போறது ஆண்டவர, என்ன செய்யறது ஆண்டவர. இங்க பார்த்தா தாவீது பரிசுத்தப்பட்டியை கொண்டிருப்பது புது வண்டியில ஏத்துறான் பாருங்க, மரியாதையோ மரியாதை. ஆனா பரிசுத்தப்பட்டியிலே கவனம் வைத்து பரிசுத்தப்பட்டியை கொண்டு செல்வதற்கென்று ஆசாரியர்களை தேவன் தெரிந்திருப்பது வளமையானது, தெரிந்தொரு காரியம் கூட. ஆனாலும் இந்த இடத்துல பாத்துங்க, இந்த இடத்துல என்ன படம் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இதுல என்ன நடந்தது, பரிசுத்தப்பட்டி சறுக்கி கொண்டு வருகிற பொழுது ஒரு தேவ மனுஷன் ஓடிப்பை என்ன செய்தா, அந்த பட்டி விழக்கூடாது ஆண்டவர, இது உம்முடைய பட்டி ஆண்டவர, இது பரிசுத்தப்பட்டி ஆண்டவர, வேதம் விழுந்தாலே நாம் தாங்காத மனிதர்கள், வேதம் விழுந்தாலே அநேகருக்கு வேதம் இருந்தா தானே விழுகிறதுக்கு, வேதம் விழுந்தாலே தாங்காத மனிதர்கள் ஐயா நாங்க. அப்படி நாம இருக்க பரிசுத்தப்பட்டு விழுகிறதே ஒரு மனுஷன் சகிப்பானா, அவன் ஓடி வந்தா ஐயா புடிச்சிட்டேன் புடிச்சினேன். அவன் நினைச்சிருப்பான், தாவீது பிடிக்கிறதுக்கு முதல்லாவது நான் பிடிக்கிறேன், ஆண்டவர் என்ன என்ன நினைத்து, ஆண்டவர் ஒருவேளை நீதாப்பா என் மனுஷன் என்று கூட சொல்லி இருக்கலாம் இல்லையா. ஓடிப்பாய் ஊசா புடிச்சாயா, புடிச்சா புடிச்சா விழக்கூடாது, கர்த்தருடைய பெட்டி கீழே விழக்கூடாது. ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார், ஒரு கிரீடம் கொடுப்பார்னு எதிர்பார்த்திருப்பான். ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார், உனக்கு இவ்வளவுத்துக்கு தைரியம் வந்தது என்னையா, உனக்கு பயம் இல்லாமல், கர்த்தருக்கு பயம் இல்லாமல் நடந்து கொள்ளாதிருங்கள், நீங்கள் நடக்கிற விதங்கள் நீங்கள் எவ்வளவுத்துக்கு கர்த்தரிலே பயப்படுகிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்தும். இந்த மனுஷனுடைய முடிவு நல்ல முடிவு, மோசே எடுத்த முடிவு நல்ல முடிவு, சவுல் எடுத்த முடிவு நல்ல முடிவு, உன் வழிகள் என் வழிகள் இல்லையப்பா, உன் சிந்தனைகள் என் சிந்தனை இல்லையப்பா. இங்க ஊசாவும் ஒரு முடிவெடுத்தார், ஊசாவை அடித்தார். என்னப்பா இது, என்ன இது, உனக்கு பயம் இல்லப்பா, உனக்கு பயம் இல்லையா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க, அப்படி நீ பயப்பட்டு இருந்தா எப்படி செய்திருப்பியா, அப்படி பயப்பட்டு இருந்தா நீ எப்படி பேசியிருப்பியா, அப்படி பயப்பட்டு இருந்தா நீ எப்படி நடந்திருப்பியா. ஊசாவை, ஊசா இதில் ஒன்றும் நினைக்கல, அவன் செய்ததில் அவன் நினைத்தது என்ன தெரியுமா, கர்த்தருடைய பட்டி விழக்கூடாதப்பா, பரிசுத்தப்பட்டி விழவே கூடாது. நீயும் நானும் செய்கிற காரியங்கள்ல கர்த்தர் அழைத்த ஊழியர்கள் விசனமடைந்து சோர்ந்து தேவர் ஆட்சித்து விட்டு விழாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்க. ஒரு விதத்தில் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரனை நீதான் பாதுகாக்கணும். தாவீது ராஜா சொன்ன, ஏன் ஆண்டவரை அடித்தேன், ஏன் அவன் என்ன செய்தான், அவன் ஒன்றுமே செய்யல. தாவீது பார்வையில கூட ஊசா செய்தது புள்ள இல்லைங்க, அவனே விசனம் அடைஞ்சிட்டான். ஆறு ஊசா செய்தது நினைச்சல்ல, கர்த்தர் செய்தது நினைத்து அவனே விசனம் அடைஞ்சிட்டான். ஏன், நான் இன்றைக்கு எடுக்கிற முடிவு அல்ல இங்க முக்கியம், முடிவிலே முடிகிற முடிவு தான் முக்கியம், இன்றைக்கு நான் பேசுகிறது முக்கியம் இல்லைங்க, அந்த பேச்சிலே முடிகிற முடிவு தான் முக்கியம், இன்றைக்கு நாம் நிக்கிற நிலைமை முக்கியம் இல்லைங்க, கர்த்தர் வருகிற பொழுது அந்த முடிவு தான் முக்கியம். ஆகையினால உன் வழிகள் என் வழிகள் இல்லப்பா, சிந்திக்கிற விதங்கள் நான் சிந்திக்கிற மாதிரி இல்லப்பா, அதனால வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு உண்டு சொல்லி ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, வாழ்க்கை ஆராயுங்கப்பா. நான் எல்லாம் நன்மை வரும் தான் முடிவெடுத்த ஆண்டவர, நான் எல்லாம் கண்ணீர்ல முடிகிறதப்பா, நான் எடுக்கிற முடிவெல்லாம் நல்லதுதான் என்று சொல்லி நினைத்து எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, என் ஊழியத்திற்கு, என் சபைக்கு என்று சொல்லி நான் எடுக்கிற முடிவெல்லாம் நன்மை கொண்டு வரும் என்று சொல்லித்தான் ஆண்டவரே நான் செய்கிறேன். ஆனா உம் சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, அது உம்முடைய முடிவில்லாமல் இருக்கிறது ஆண்டவரே, அது உம்முடைய வழி இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே, அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஐயா, நீ நினைக்கிறது, நீ பேசுகிறது எல்லாம் உனக்கு அது நியாயமாக இருக்கலாம், உனக்கு அது சரியாகவும் இருக்கலாம், உனக்கு அது ஏற்றதாகவும் இருக்கலாம். 10 பேர் சேர்ந்து சரி என்றும் சொல்லலாம். ஆனா உன் வழிகள் தேவனுடைய வழியாக இருக்க முடியாது. என்னும் ஒரு காரியத்தை பார்த்து நான் கடந்து சென்றேன் இல்லையா. மத்தேயு 26 அதிகாரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டியற்ற உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டியத்தை.
ஐயா, 46 வசனத்தில் இருந்து வாசிங்க, நல்லா இருக்கும். வாசிங்க, 46 இருந்து வாசிங்க.
என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய ஜூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டியங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள்.
50 வசனம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது கணக்கு இருக்குது பாருங்க. அது நான் உங்களுக்கு முதல் ஒரு தடவை பிரசங்கிச்சிருக்கேன் இல்லையா. எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா அழைத்தார்? எப்படி அழைத்தார் தெரியுமா? நண்பனே வாப்பா, சிநேகிதனே வா, என்ன பிரச்சனை வா. யாரு தெரியுமா? இயேசு சிலுவையில தொங்க வச்சு அடிபடுறதுக்கு முக்கியமான ஆள் இவர் தான். அவர் சொல்றாரு, வாப்பா. என்னன்னு சொல்றாரு? சிநேகிதனே. அவர் தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள்.
பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால் என்ன செய்வாங்க?
மடிந்து போவார்கள்,
மடிந்து போயிருவாங்க. ஆண்டவரா, இயேசுக்கோடு இருந்த ஒருத்த என்ன செய்யணுமா? இயேசுவையா பிடிக்க வாரீங்க? இயேசுவையா? ஆண்டவர் சும்மா தான் கேக்குறேன், நாம கூட அதுல இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? சும்மா இருக்க, கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் பாருங்க. அதுல இருந்திருந்தா நாம என்ன செய்திருப்போம்? இந்த வாங்க வா வா வா, இல்லம்பா வந்து இயேசுத்தி இருப்போம், இந்த அப்படி வந்து அனுப்பியிருப்போமா? இல்லன்னு சொல்லிச்சுனா இங்க வாங்க, என்ன பிரச்சனை? இயேசுவைய யாரு, என்ன அது, எங்க அது, யாரு அது? இன்றைக்கு உலகத்துல இருக்கிறோம் தான் சொல்லுவாங்க, என்ன தாண்டிதான் அவர்கிட்ட போகணும்னு சொல்லி இல்லையா? நண்பர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இது, இன்பமான வார்த்தைகள் இல்லையா? உனக்கு சொல்லிச்சுன்னா என்னட்ட வந்ததாகியா அது போகணும். கடைசியில துன்பம் வருகிற பொழுது ஒருத்தனை நீக்க மாட்டான் பாருங்க. ஆனா இயேசுவோட இருந்தவன் நல்ல, எனக்கு அந்த மனுஷன் கொஞ்சம் அது பரவாயில்ல பாருங்க. இயேசுக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவையா பிடிக்க வாருங்க. நல்ல காலம் யூதாசுடைய காது போகல, நல்ல காலம் பாருங்க. ஆண்டவர் எடுத்தான் பாரு, எடுத்து ஒரே வட்டு பாருங்க, காது சடக்கன்னு விழுந்து போய் கிடக்குது இல்லையா? காது சடக்கன்னு விழுந்து போயிருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா, பட்டை எடுக்கிறவன் பட்டத்தினாலதான் அழிவான், அதனால என்ன செய், பட்டத்தை பாக்கெட்ல போடப்பா, ஆடு, அது தகுந்ததல்ல. அதனால நாம் எதை எடுக்கிறோமோ அதனால நாம் அழிந்து விடாத படிக்க எச்சரிக்கையுள்ளவளாக இருக்கிறேன். விளங்குறதா? நீ பட்டயம் அடிக்காம ஏன் தெரியுமா? புதிய பாடு என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்துட்டியா? களவெடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சியா? நீ களவெடுத்ததுக்கு சரி. அடிபட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சா நீ அடிபட்டதுக்கு சரி இல்லையா? கிறிஸ்தவர்களுக்குல செய்யறது குறைவு பாருங்க, ஆனா நினைக்கிறது கூட பாருங்க. விளங்குறதா? இவருக்கு அடிச்சா நல்லா இருக்கும், நினைவுகள் கூட பாருங்க, ஆனால் அது நீ செய்ததுக்கு சரியன்னு சொல்லி வேதம் இதுக்கு தான் சொல்றது. வேதத்தை படிக்கணும்னு சொல்லி இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை பிடிக்க வர்ற யாரு பிடிக்க வர்றது ஒரே வெட்டு பாருங்க. நான் இந்த காரியம் உங்களுக்கு முதல் தலைவருக்கு பிரசங்கிச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, வெட்டுறதுல தப்பு இல்லைங்க, ஆனா ஒட்ட தெரிஞ்சா பெட்டிக்கு, இல்லாட்டிக்கு பேசாம இருக்க. சரியா? இயேசு இருந்தார் அங்க, அதனால அவன் காது தப்பிச்சு பாருங்க. இயேசு இருந்தார் பாருங்க, அதனால இல்லைன்னு சொல்லி இருந்தா அந்த மனுஷன் ஒரு காது இல்லாம தான் தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. இருந்திருப்பான்னு ஒண்ணும் தெரியாது எனக்கு, எனக்கு தெரியாது காது இல்லாம ஒரு மனுஷன் இருக்கலாமா வெட்டுப்பட்ட எனக்கு தெரியாது. ஆனா இயேசு இருந்தபடினால என்ன செய்தார், எடுத்து ஒட்டினார் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வெட்டுகிற விதம் தெரிகிறது, ஆனா ஒட்டுகிற விதம் தானங்க தெரியல. ஏ எல்லாருக்கும் வெட்டு தெரிகிறது பாருங்க, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டாக்கு வெட்டு இல்லையா, காத இயேசு பிடிக்க போறீங்களா வெட்டு. பர்ணபான்ற ஊழியக்காரன் அவன் வந்து ஆட்டி தேத்துக்கிற ஊழியத்தை செய்த ஒரே ஒரு மனுஷன். பர்ணபாவை அனுப்புங்க, பர்ணபாவை அனுப்புங்க. பர்ணபாவின் ஊழியத்தை செய்வதற்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இருக்காது பாருங்க, ஒருத்தருக்கும் வெட்டுற ஊழியம் எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க. வெட்டுற ஊழியம் ஈஸியான இது பாருங்க, வெட்டி 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 ஒட்டுறது சரியான கஷ்டம் பாருங்க. ஒட்டி பாருங்க, ஒட்டி பாருங்க. ஐயா உனக்கு ஒட்ட தெரியாட்டிக்கு வெட்டாது. எங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி அந்த சேவகன் ஐ மீன் அந்த மனுஷன் செய்தது எனக்கு ஓகே, அவன் வெட்டுறது பொழியாகி இருக்கலாம், ஆனா அவனுடைய ரியாக்ஷன் அவன் எடுத்த முடிவுகள் நடக்க போகுது. இயேசுக்கு இந்த பூமியில எத்தனை பேர் நான் உயிரியே விடுறேன் இல்லையா ஓமா, எத்தனை ஊழியக்காரங்கள் இதுவரைக்கும் ரத்த சாத்தியாக மறிச்சிருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரர்கள் ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. எதுவும் நான் செய்வேன் ஆண்டவருக்காக வேண்டி ஆண்டவரின் நாமத்தை தோசிக்கப்படுகிற அளவுக்கு நான் நடக்க மாட்டேன், அதனால நான் எதுவும் செய்வேன். ஜெயிலா போயிட்டு வரேன், கழுத்தை வெட்ட போறீங்களா வெட்டி கொள்ளுங்க. வானுக்கு போட்டு இந்தியாவில் ஒரு குரூப்பை போட்டு ஜெய்டி எரியன்னு எரிச்சாங்க, சரி எரிக்க போறீங்களா எரியுங்க. சரி பெரியாக்களை எரிச்சா இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சிறிய பிள்ளைகள் மீதும் இரக்கம் இல்லாமல் பிள்ளைகளையும் போட்டு எரிச்சாங்க. எரிக்கிறதா எரியா, ஏன் தெரியுமா, இந்த சரீரத்தை தான் எவனும் எதுக்கும் செய்ய முடியுமே ஒழிய என் ஆண்டவர் தந்த ஆத்மாவ அவருக்கே பயப்படுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறேன். யாருக்கு முடிவுகள் நம்முடைய நேரத்திற்கும் காலத்திற்கும் சரியாக இருக்கிறது. உண்மை நான் சொல்லுகிற வார்த்தை திரும்ப கவனிங்க, கவனித்து கேளுங்க. நான் எடுக்கிற முடிவு இன்னைக்கு நான் இரவுக்கு போய் ஒரு முடிவெடுக்க நான் எடுப்பேன் நல்ல இதுதான் சரி, ஆனா நான் கேட்கறது என்ன தெரியுமா, இது தேவனுடைய சிந்தனையில ஓடுகிற முடிவாண்டு ஆராயங்கப்பா ஆராயங்க. நான் நாளைக்கு நடக்க போகிற அந்த வழி அது கர்த்தருடைய சித்தமான்னு சொல்லி பாருங்கப்பா. பெரிய பெரிய ஊழியர்களாக இருந்த மன்னர்களாக இவங்க எடுத்த முடிவுகள் கடைசியிலே பாரதூரமாக முடிந்து விட்டது, பாரதூரமாக முடிந்து விட்டது. அவங்கட சிட்டுவேஷன் அவங்க இருந்த நிலைமையில நாங்களும் இதுதான். அவங்களை குற்றம் சொல்லுவதற்கு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தருடைய பார்வையிலேயோ அவைகள் பிழையானவைகள், அவைகள் ஏற்றவைகள் அல்ல. லோத்து ஒரு முடிவு எடுத்தார், அவருடைய முடிவு பரிதாபமாய் போய்விடும். மோசேயும் ஒரு முடிவு எடுத்தார், ஐயா மன்னனப்பா இந்த பெரிய ஜனங்களை வனாந்தரத்துல இந்த பூமியிலே ஒரு சபையை நடத்துறதே பெரும்பாடு, வனாந்தரத்துல சாப்பாடு தண்ணி இல்லாத அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்த அந்த மனுஷனே ஆண்டவர் பார்த்து என்ன செய்த தெரியுமா, நான் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற போறது கிடையாது. சவுல் ராஜா ஐயா நான் யாரு தெரியுமா, நான் ராஜா, ஆனா பலி செலுத்துவது வேலை கிடையாது. ஐயா திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்கிறார், பரிசுத்தப்பட்டு கீழே விழ போதப்பா ஆண்டவரே, பரிசுத்தப்பட்டு கீழே விழ போகுது ஆண்டவரை நான் பிடிக்க போறேன், ஆண்டவரை நான் பிடிக்க போறேன். பரிசுத்தப்பட்டு இல்லையா, அதுக்கு இருந்தில்லையா நீர் பேசுகிறீர், அதுக்கு இருந்தில்லையா அங்கே நடத்துகிறீர், அது விழக்கூடாது. எட்டி பிடிச்சா பாருங்க, அடிச்சார் ஆண்டவர் விழுந்து செத்து விட்டான். ஏசுவியா பிடிக்க போறீங்க, நான் இருக்கும் வரைக்கும் நீங்க இயேசுவை பிடிக்க கூடாது. அவனுடைய முடிவு நல்ல முடிவையா, அப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை. இயேசுவையா பிடிக்க போறீங்க, நான் யூதாசு கிடையாது பாரு, நான் இயேசுவோட இருக்கிற மனுஷன், இயேசுவை பின்பற்றுகிற மனுஷன், இயேசுவை பிடிக்க முடியாது. சட்டாரண்டு வெட்டினா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னா, நீ வெட்டுறதுல பிரச்சனை இல்லை, முடிவு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த பட்டயமே உன்னை கொல்லுமையா, அதனால நீ அதை செய்ய, நல்ல முடிவு, ஆனா அது இந்த முடிவு இருக்கு பாரு அது உன்னை கொண்டுரும், அதனால அப்படி செய்யாத. ஆண்டவர் எடுத்தார், ஒட்டினார், முடிஞ்சது. ஆனா நாம் இன்றைக்கு வெட்டி போட்டு ஒட்ட முடியாம இருக்கிறமே. ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ஏசாயா 55:8 வாசித்து நான் முடிச்சேன். ஏசாயா 55 8 வசனத்தை வாசி,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
அல்ல
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
திருப்பி வாசிங்க,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவனுடைய சமத்தில் இருந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.